அறிவியலே இந்து மதம். ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்தை பற்றி எல்லா மதங்களும் நிறைய விதிமுறைகள், வழிகாட்டுதல்கள் வைத்துள்ளன. இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு மதத்தினுடைய கோட்பாடுகளை பிறழாமல் அப்படியே பின்பற்றுவது என்று கூட நிறம் பல மதங்கள் சொல்லி வைத்துள்ளன. அதனால் வந்து அன்றாட வாழ்க்கையில் பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் கூட எது எது எப்படி எப்படி பண்ணணும், எதை முன்னாடி பண்ணணும், எதை பின்னாடி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒழுக்கம் அப்படின்னு வச்சுட்டு, அதை மீறுறவங்க ஒழுக்கம் இல்லாதவங்க அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த ஒழுக்கத்தை பற்றி வரும்போது பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் பெண்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்க இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி ட்ரெஸ் பண்ணணும், அப்படி ட்ரெஸ் பண்ணணும், இப்படி ஸ்மைல் பண்ணணும், அப்படி ஸ்மைல் பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டுலாம். உயரிய தத்துவங்களை உள்ளடக்கிய இந்து தர்மம் ஒழுக்கத்தை பற்றி எப்படி வைத்திருக்கிறது? ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு கேட்டால் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவேன், ஒழுகிறது அப்படிம்பேன். சிரிப்பு வந்துடும் புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்கிட்ட நான் சொல்லும்போது. ஆமாம்மா, ஒழுக்கம்னா ஒழுகிறது தான். ஒரு பால் பாக்கெட் இருக்குது, பாக்கெட் நிறையா பால் இருக்குது, பாக்கெட்டுக்குள்ளே அது பத்திரமாக இருக்குது, ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதில் ஓரத்தில் ஒரு சின்ன கட் பண்ணி அந்த பாலை வந்து ஒரு டப்பாவில் பிடிச்சி டீ போடலாம், காஃபி போடலாம், காய்ச்சி குடிக்கலாம், தயிராக மாற்றிக்கிறலாம், மோராக மாற்றிக்கிறலாம். ஸோ அதே இது ஒரு பெருசாக கட் பண்ணோம்னா டொபக்குன்னு விழுந்துடும். அதனால் ஒழுக்கம் என்பது ஒழுகிறது, அளவாக ஓட்டை போட்டு அளவாக எடுத்து அளவாக யூஸ் பண்ணுறது. அதனால் ஒழுக்கம் அப்படிங்கிற பேரில் வந்து அடைச்சி வச்ச பால் பாக்கெட் மாதிரி எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லாமல் இருந்தால் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதுக்காக டக்குன்னு கட் பண்ணி பாலை கொட்டுற மாதிரி கொட்டி கவுத்திட்டோம்னா தரையில் விழுந்துருச்சு, தவறான இடத்துல அந்த பால் விழுந்துருச்சு அப்படின்னா அதுவும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். எனவே நியதிகளின்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேணுங்கிற மாதிரி தன்னுடைய உணர்ச்சிகளை அடைத்து வைக்காமல் ஒழுங்குமுறைப்படுத்தி வெளிப்படுத்துவது ஒழுக்கம். எந்த விதமான உடலுறவும் இல்லாமல் பிள்ளைகளை பெற்றுக்கிற முடியாது. பார்க்குறதுக்கு வந்து கையெடுத்து கும்பிட்ற மாதிரி அழகோடு ரொம்ப பொத்தி மூடி இருக்கிற பெண்களும் வந்து ஒழுக்கம் என்று வரும்போது கணவனோருடன் இணைந்து தான் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் வந்து ஒழுக்க நெறிகள் அப்படிங்கிறது வந்து சராசரி மக்களால் பெரும்பாலும் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இந்து மதத்தில் இதை பற்றி விரிவான குறிப்புகள் இருக்கின்றன. காதலை பற்றி விரிவான குறிப்புகள் இருக்கக்கூடிய, கடவுள்களை காதல் செய்ததாக காண்பிக்கக்கூடிய ஒரே மதம் இந்து மதம்தான். அந்த காதல் மனைவிக்கு வந்து முழு அந்தஸ்து கொடுத்து எல்லா உரிமைகளையும் வகுக்கிறது இந்து மதம்தான். என்னமோ சொல்லிக்கிறாங்க ஒழுக்கம் அப்படின்னா அங்கே காதல் கிடையாதுன்னு, கிடையவே கிடையாது. சீர்தூக்கி ஆராய்ந்து சிறப்பாக அந்த காதல் இருக்கும். அந்த காதல் மொழி மாறி, மதம் மாறி, ஜாதி என்று புரிந்தால் அது மாதிரி, தொழிலை அடிப்படையாக கொண்டது தான் ஜாதி, இங்கே உயர்வு தாழ்வுகள் கிடையாது, அது மாதிரி எப்படினாலும் வரலாம். ஸோ அது வந்து ஒழுக்கமின்மைக்கு அறிகுறியாகாது. பெண்கள் உடை அணிவது ரொம்ப அடக்க ஒடுக்கமாக அணிவாங்க, கொஞ்சம் தாராளமாக அணிவாங்க. சில காலகட்டங்களில் வந்து மாடர்னாக ஜீன்ஸ் போட்டுட்டு ஒரு சின்ன ட்ரெஸ்ஸுகள்லாம் போட்டுட்டு இடைப்பகுதிகளை, தொடைப்பகுதிகளை, கால் பகுதிகளை காண்பித்து கொண்டு கூட அணிவார்கள். அதனால் அவர்கள் ஒழுக்கமற்றவர் ஆவார்களா? கிடையாது. ஏன் அவங்க அப்படி உடை அணிகிறார்கள்? அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் சமூகத்தினாலே, அவங்க வீட்டிலனால, வீட்டுக்காரவங்களால, மற்றவங்களால தன்னுடைய சுதந்திரத்தை அங்கே அவர்கள் நிலைநாட்டுகிறார்கள். அவங்களுக்கு அந்த இடமும் இருக்கிறதுனால. என்ன இடம்? சமுதாயத்திலே ஒரு முன்னேறிய இடம். சிங்கப்பூரில் போயிட்டு ரோட்டை போனால் குட்டி டவுசர் போட்டுக்கிட்டு ஒரு சின்ன பிராமரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பொண்ணுங்களோ பொம்பளைங்களோ தாராளமாக போகிறாங்க. அதே இது வந்து முன்னேறிய நகரங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. சாதாரண இடங்களில் அங்கேயும் பார்க்க முடியாது, எங்கேயும் பார்க்க முடியாது. ஏனென்றால் முன்னேற்றம் பாதுகாப்பை குறிக்கிறது, பாதுகாப்பு சுதந்திர உணர்வை குறிக்கிறது, சுதந்திர உணர்வு தன்னுடைய அங்கங்களை, அவயவங்களை, அழகினை அடுத்தவர்களும் பார்க்கலாம், ஒன்றும் தவறு இல்லை என்ற எண்ணத்தை அந்த பெண்ணுக்கு மட்டும் அந்த பெண்ணை சார்ந்தவர்களுக்கும் கொடுப்பதனால் அவர்களுடைய அணிகிறார்கள். அதை ஒழுங்கீனம் என்று சொல்லக்கூடாது. கோயில் கோபுரங்கள், சிற்பங்கள், பழைய கால கோயில் கோபுரங்கள் சிற்பங்களை போய் பார்த்தால் எல்லா மாதிரி சிற்பங்களும் இருக்கும். ஒரு கார்னரில் வந்து காமத்தை வெளிப்படுத்தக்கூடிய சிற்பங்களும் இருக்கும். அதை பார்க்கறவங்களுக்கு தெரியும், சின்ன பசங்க பார்க்கக்கூடாதுன்னு சைஸ் அப்படி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அன்றாட வாழ்விலே இது ஒரு அங்கம் என்பதனால் அதை வைத்திருக்கிறோம். எனவே ஒழுக்க நெறிகளை பற்றி பேசும்போது ப்ராக்டிக்கலாக, சும்மா வெறும் ஹைஃபையாக பேசுகிறது கிடையாது. ஒழுக்கம் என்பது ஒழுகுவது, ஒழுகி நடப்பது. ஒழுகி நடப்பது என்பது ஓட்டை போட்டு டபோக்னு விழுந்த மாதிரி இருக்கக்கூடாது, அடைச்சி வச்ச பால் பாக்கெட் மாதிரி இருக்கக்கூடாது. ரெண்டுமே பிரயோஜனம் இல்லாமல் போயிருங்கிறதுனால சீராக தன்னுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை, சந்தோஷங்களை, செயல்பாடுகளை, உணவு முறைகளை, உடைமுறைகளை, பேசக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்துவது ஒழுக்கமாக அமைகிறது. அந்த ஒழுக்கத்தின் வெளிப்பாட்டிலே சில சமயம் லேசாக எல்லை மீறுவார்கள். எப்போயாவது ஒருக்கா சின்ன பொண்ணுகள்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்ட்டு வந்து இந்த இதை கூட ஒருத்தர் வந்து வீடியோ அனுப்புனார். லேசாக அதை பண்ணத்தான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம பெருசாக வந்து ஒழுக்க கேடு அப்படின்னு எடுக்க முடியாது. சன்னியாசிகள், ரிஷிகள், முனிவர்கள், பேராசிரியர்கள், தவயோகிகள், மிக மிக நல்லவர்கள், உன்னதமானவர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருப்பவர்களும் அவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கும். தவறுகள் என்று சாதாரணமானவர்களாக புரிந்து கொள்ளப்பட்ட சில செயல்களை அவர்கள் செய்யலாம். அதை கண்டும் காணாமல் இருக்க வேண்டுமே ஒழிய இந்த நித்யானந்தா மேட்டரில் வந்து வீடியோ எடுத்து போட்ட மாதிரி போட்டால் அசிங்கம் யாருக்கு அப்படின்னா நித்யானந்தாவுக்கு இல்லை, கூட இருந்த பொண்ணுக்கு கிடையாது. எடுத்து போட்டவங்களுக்கும் அதை பார்த்து கமெண்ட் அடிக்கிறவங்களுக்கு தான். ஏன்னா அவங்களும் வந்து பாத்ரூம் போனால் டாய்லெட் போகத்தான் செய்வாங்க, அவங்களும் வந்து பாத்ரூம் போனால் யூரின் போகத்தான் செய்வாங்க. ஸோ ஒழுக்க நெறிகள் எங்கே மீறப்படுகின்றன அப்படின்றீங்கன்னா, அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு சீராக இல்லாமல் புடபட புடபடன்னு நான் சொன்ன மாதிரி வந்து கட்டி வைத்த பால் பாக்கெட்டை கொட்டி தீர்த்து விடும்போது. எனவே ஒழுக்கம் என்பதனை மிகவும் சரியாக மானுட தர்மத்துக்கு எடுத்து இயம்புவது இந்து தர்மம். எனவே அகலியை படைத்தார்கள், சகுந்தலையை படைத்தார்கள், கடவுளர்களுக்கு மனைவிமார்களை படைத்தார்கள். கடவுளர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கதைகள்லாம் ரொம்ப சுவைபட பெரியவங்களாக இருக்கும்போது கேட்க வந்து ரொம்ப ஒரு வியப்பாகும், சிறுவர்களாக இருக்கும்போது கொஞ்சம் சொல்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தயங்குற மாதிரியுமெல்லாம் இருக்கும். பிரியா விடை நாச்சியார், மதுரை மீனாட்சி அம்மாள், திருமண கோலத்திலே நகரவளம் வரும்போது சிவபெருமான் கூட வச்சு வச்சுக்கிடுவாராம், இந்த மாவுக்கு வச்சுக்கிட்டு அப்படி திரும்பிக்கிடுவாங்களாம். ஏன்னா மீனாட்சி அம்மா வந்து நேராக பார்க்காம முகத்தை திரும்பிக்கிட்டு இருக்கேன்னா நக்கலாக சிரிப்பாங்க மதுரைக்காரவங்க. இதுதான் காரணம், இந்த மனுஷன் கல்யாணத்தன்னைக்கு வந்து அந்த பொண்ணை கூட கூட்டிகிட்டு வந்துட்டாரு, அதனால் அம்மாவுக்கு கோபம். கடைசியில் என்னாச்சு, ஏய் கம்முன்னு கிடையாது, உனக்கு வந்து அரச பதவி கிடையாது, நானே ஆண்டுக்கிறேன்னு மதுரை அரசாலும் மீனாட்சி அவங்களே ஆட்சி ஆயிடுறாங்க. இது என்ன, இது கடவுளே தப்பு பண்ணுற மாதிரி கதைகளில் இருக்க முடியுமா? மனிதர்கள் தப்பு பண்ணுவார்கள், அந்த மனிதர்கள் தப்பு பண்ணும்போது அந்த தவறுக்கு தண்டனைகளை அவர்கள் அனுபவிப்பார்கள். அந்த தண்டனைகளை அனுபவிக்கிற ஒரு விதத்திலே வந்து அவர்களுடைய பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிறத வந்து ஒரு புராண கதையாக சொல்கிறோம். கடவுள் தப்பு பண்ணார், கடவுள் தப்பு பண்ணார், நானும் தப்பு பண்ணுறேன் அப்படி கிடையாது. கடவுள் தப்பு செய்தார், அதற்கு தண்டனை கிடைக்கப்பட்டது, அதனால் நீ தப்பு செஞ்சால் உனக்கும் தண்டனை கிடைக்கும், உரிய தண்டனை. எடுத்ததுக்கெல்லாம் கையை விட்டு காலை விட்டு கண்ணை குத்து அந்த மாதிரி தண்டனைகள் கிடையாது. எதுக்கு என்ன தண்டனை, அதுக்கு அந்த தண்டனை கிடைக்கும் என்பதனை அடிப்படையாக வைத்து ஒழுக்கம் என்பது உயர்வானது, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், உயிரை விட மிகவும் முக்கியமானது. ஒழுக்கம் என்பதே நோயற்ற வாழ்வை குறிக்கிறது, ஒழுக்கம் என்பதே நோயற்ற மனதை குறிக்கின்றது, ஒழுக்கம் என்பதே விழுப்பம், உயர்வு, பண்பாடு, மற்றவர்கள் நம்மை மதிக்கக்கூடிய அந்த உன்னத நிலையை குறிக்கிறது. ஆனால் சில சமயம் தவறுவது மானிடம் என்ற பெயரிலே சில ஒழுக்கத்துக்கு புறம்பான செயல்களை செய்யக்கூடியவர்கள்தான் மனிதர்கள். அப்படி செய்யும்போது அதையும் நயம்பட சுவைபட அதுக்கு என்ன தண்டனையோ அந்த அளவுக்கு தான் தண்டனை. அதுக்காக ஒரே அடியாக தூக்கி போட்டு கையை விட்டு காலை விட்டுங்கிறது கிடையாது என்று வைத்து சமுதாயத்தை கட்டுக்கோப்பாக வைத்து அனைவரையும் எப்பொழுதும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் சந்தேகமாக கிடையாது, ஏன்னா சந்தேகம் வந்துட்டால் சந்தோஷம் போயிடுது, ஆர்ப்பாட்டமாக கிடையாது, ஆர்ப்பாட்டம் வரும்போது அமைதி போய்கிறது, ஒவ்வொன்றுக்கும் வழிவகை பண்ணி வச்சுருக்காங்க. எனவே தான் நான் கூறுகிறேன், இந்து தர்மம் உயர்ந்தது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மற்ற எல்லா தர்மங்களிலும் இந்த ஒழுக்க நெறிகளை பற்றி பேசும்போது போட்டிருப்பாங்க, சொன்னால் வந்து கருத்து மாறுபாடுன்னு கூட சொல்லுவாங்க. காம இச்சை இருக்கிறதா, நாலு பொண்டாட்டி வச்சுக்கரலாம் ஒரே நேரத்தில், அங்கே எப்படி ஒழுக்கம் இருக்கும்? அந்த மனைவியை பிடிக்கவில்லையா, மூன்று தடவை அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நீ விவாகரத்து பண்ணி கொள்ளலாம், இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிறலாம். அப்போ வந்து ப்ராக்டிக்கலாக ஒருத்தர் ஒரு லைஃப்பில் 100 மனைவி கூட வச்சுக்கரலாம், அங்கே எப்படி ஒழுக்கம் இருக்கும்? ஆனால் ஒரு கண்டிஷன், எல்லா மனைவிமாரையும் அவரிடம் பெற்ற பிள்ளைகளையும் ஈக்குவலாக நடத்த வேண்டும். அது கரெக்டு தான், அந்த கண்டிஷன் ப்ராக்டிக்கலாக முடியுமா? 10 பிள்ளைகளை ஒரு கொண்டு போய் கரெக்டான ஸ்கூலை கண்டுபிடிச்சி எல்கேஜி யூகேஜி அட்மிஷன் வாங்கி கொடுத்து டெய்லி போய் வந்து கூடப்படுத்து அப்பா என்பவர் குழந்தைகளிடம் கூடப்படுத்து அறிவுரைகளை சொல்ல வேண்டும். அப்பாவோட அறிவுரைகள் தான் வந்து ஒரு நல்ல ஒரு மகனை மகளை உருவாக்கும். அம்மா எப்போ அன்பை கொடுத்துட்டு போயிடுவாங்க, அன்பு வந்து கொடுக்கலாம், கொடுக்க கொடுக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அறிவு கொடுக்கும்போது கொடுக்க கொடுக்க அதுவும் வளரும், யாருக்கு? கொடுக்குறவங்களுக்கு வளரும், வாங்குறவங்களுக்கு வாங்குறவங்களுக்கும் வளரும். என்னதாக இருந்தாலும் பத்தாது, ஒரு ரெண்டு பசங்களை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அழகாக அன்பாக அப்பப்போ நடக்கிற அன்றாட நடைமுறைகளை கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை நம்ம 10 பேர் 15 பேரை வச்சுக்கிட்டு கொடுக்க முடியாது. கேட்பாரற்ற குழந்தைகள் ஆகி விடுவார்கள், தான்றோன் நித்தனமாக தெரிவார்கள், எனவே குற்றவாளிகள் ஆவார்கள். எனவே ஒழுக்கம் என்றால் என்ன என்பதனை மிகவும் சரியாக சித்தரித்து தனி மனித ஒழுக்கம், குடும்ப ஒழுக்கம், சமுதாய ஒழுக்கம், பண்பாட்டிலே ஒழுக்கம், உடை அணிவதிலே ஒழுக்கம், உணவு உண்பதிலே ஒழுக்கம், உணர்வுகளிலே ஒழுக்கம், உணர்வுகளை கட்டுப்படுத்துதலே ஒழுக்கம், செயல்களிலே ஒழுக்கம், சொற்களிலே ஒழுக்கம் என்றும், அந்த ஒழுக்கம் சில சமயம் வரையறையை மீறும்போது அதற்கு என்ன செய்வது என்பதனை சுவையான கதைகள் மூலமாகவும் வழிவகை வைத்து எல்லாத்துக்கும் விடையொழித்திருக்கிறோம் நாங்கள். அறிவியலே இந்து மதம். நன்றி, வணக்கம்.